الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه، وليكتب بينكم كاتب بالعدل. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்மொயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமே சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபாவ் சாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்று உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாத்திர வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும், குறிப்பாக தனிமையிலும் கூட்டாகவும் இரவிலும் பகலிலும் சமூகத்தோடு இருக்கின்ற போதும் தனிமை இருக்கின்ற போதும் எல்லா நிலைமையிலும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவார் அந்த அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமையில் அல்லாஹ் அனைவரையும் முத்தகினுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு கடமைகளை எங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அதே போன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் பார்ப்போம் என்றால், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற கடமைகள் எல்லாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் சில கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அது அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு முதலாளி தன்னுடைய தனக்கு கீழாக இருக்கக்கூடிய வேலையாக்களுக்கு செய்யக்கூடிய கடமை, வேலையாக்கள் தன்னுடைய முதலாளிமாருக்கு செய்யக்கூடிய கடமை, எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமை, அதே போன்று அல்லாஹு சுபஹானஹு தஆலா முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய கடமை, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, இப்படி என்று பல வகையான கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். முதலாவது வகை கடமை இருக்கிறதே அல்லாஹுக்கு செய்ய வேண்டியவைகள் தொழுகையோ, நோன்போ, ஜகாத்தோ, ஹஜ்ஜோ, இது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகள் ஏதாவது முன்ன பின்ன நடந்தால் அது அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். யாருக்கும் தட்டி கேட்க முடியாது, ஏன் இவரை நீ மன்னித்தாய் என்று, ஏன் இவரை தண்டித்தாய் என்று எங்களால் யாருக்கும் கேட்க முடியாது. அது அல்லாஹோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகள். இன்னொரு பகுதி இருக்கிறது அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகள். ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை. ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையிலே குறை செய்தால் அந்த மனைவி மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். ஒரு பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமை, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை குறைச்சல் செய்தால் பிள்ளைகள் மன்னிக்காத வரையில் அந்த பெற்றோர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே போன்று அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய கடமைகள்ல ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கல் கடன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய விடயம் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இன்றைக்கு நாங்க இஸ்லாத்தை வெறுமனே எங்களை இபாதத்தோடு சுருக்கி கொண்டோம். நாங்க இஸ்லாம் என்றா விளங்கி கொண்டு வச்சிருக்கிறோம். பள்ளி ஒழுக்க மட்டும்தான் இஸ்லாம், பள்ளி ஒழுக்க இஸ்லாம் என்பது ஒரு பகுதி. ஏனையவைகளை நாங்க வெளியில பார்க்கிறோம். கொடுக்கல் வாங்கல் ஒரு பகுதி, குடும்ப வாழ்க்கிற ஒரு பகுதி, பிள்ளை வளைப்பது ஒரு பகுதி, இப்படி பலவகையான பகுதிகளை இஸ்லாம் இந்த தெளிவான மார்க்கத்துக்குள்ள வைத்திருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக ஆக வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் அவன் கொடுக்கல் வாங்கல நல்லவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வகையில கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதாகப்பட்டவன் இந்த உலகத்தில் அவனால் தனிமை வாழ முடியாது. அந்த மனிதன் கூட்டாக வாழ வேண்டும், அந்த மனிதன் சமூகமாக வாழ வேண்டும். இஸ்லாம் கூட்டு வாழ்க்கையை போதிக்கிறது. மனிதனாக பிறந்த எவரும் அடுத்தவரின் ஒத்தாசை உதவி இன்றி வாழ முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாம் கூட்டு வாழ்க்கையை போதிருக்கிறது. மனித வாழ்வில் இன்பமும் கஷ்டமும் அதே போன்று துன்பங்களும் அதாவது எண்ணில் அடங்காதவை. அவைகள் மனிதனுக்கு வந்து போகத்தான் செய்கின்றன. அதே போன்று இந்த உலகத்திலே நாங்கள் களவு எடுப்பதை பாவமாக விளங்கி வச்சிருக்கிறோம், விபச்சாரம் செய்வதை பாவமாக விளங்கி வச்சிருக்கிறோம், கடன் எடுத்து விட்டு அதை கொடுக்காத சில மனிதருக்கு பாவமாக கருவது கூட இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல் குர்ஆனிலே 6,666 ஆயத்துகள் இருக்கின்றன, 114 சூராக்கள் இருக்கின்றன. 6,666 ஆயத்துகளிலே மிகப்பெரிய ஆயத்து எதை பற்றி தெரியுமா பேசுகிறது? இந்த கடனை பற்றி தான் பேசுகிறது. அதனால் கடன் மிக முக்கியமான, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதுல குறைச்சல் செய்யாமல் பேணி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடன். மனிதனாகப்பட்டவன் நான் தனித்து வாழ முடியாது, அவன் சமூகமாக வாழ வேண்டும், சமூகத்தினுடைய இதை அவனுக்கு தேவைப்படுகிறது. எனவே ஆகுமான அனுமதிக்கப்பட்ட தேவை ஏற்படும் போது ஒரு முஸ்லீம் பொருளாகவோ பணமாகவோ கடன் வாங்கலாம். அதை குறிப்பிட்ட தினம் அல்லது அதற்கு முன்னர் அதை கொடுத்து விட வேண்டும் என்று இஸ்லாம் அல்லாஹா எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய உலகத்தில் மனிதர்கள் ஏன் கடன் படுகிறார் என்று தேடி பார்த்தால் கண்ணியமானவர்களே, வருமானத்துக்கு ஏற்றால் போல் செலவை அமைத்துக் கொள்ளாதால் தான் நிறைய பேர் கடனிலே மாட்டிக் கொள்கின்றார்கள். ஒருவருக்கு வருவாய் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வச்சு கொண்டால் அவருடைய செலவு 10,000 ரூபாய். ஒருவருக்கு வருவாய் 1,000 ரூபாய் வச்சு கொண்டா அவருடைய செலவு 2,000 ரூபாய் இருந்தா கண்ணியமானவர்களே, மாத முடிவில் அந்த மனிதன் கடனில் தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு போகிறார். எனவே நாங்கள் சில தியாகங்கள் இந்த உலக வாழ்க்கையில செய்தால் தான் கடன் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேரை சமூகத்தில் பார்க்கிறோம், பணக்காரனுடைய வீட்டுக்கும் ஏழையுடைய வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது, பணக்காரனுடைய கல்யாணத்துக்கும் ஏழையுடைய கல்யாணத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, ஏழைகளுடைய பயணத்துக்கும் பணக்காரனுடைய பயணத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. நாங்கள் நடக்க விருப்பம் இல்லை, கொஞ்சம் வேர்வு சிந்த விருப்பம் இல்லை. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவான வாகனங்கள்ல பஸ்ஸுகள்ல பயணம் செய்ய விருப்பம் இல்லை, நாங்க ஏழு மக்களுக்கு மத்தியில அடையாளப்படுத்தி கொள்ள விருப்பம் இல்லை. இப்படி இந்த உலகத்துல கௌரவத்துக்கு வாழ்ந்துட்டு போனா நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு கௌரவம் இருக்காது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எடுத்த கடனை செலுத்துவதற்கு, எடுத்த கடனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு புறம் இருக்க, எடுத்த கடனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, கடன் எடுத்தவர்கள் அந்த எடுத்த கடனையே கொடுக்காம தலைமறைவாக இருக்கின்ற நிகழ்வுகளை இன்றைய உலகத்துல ஏராளம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ் நல்லார்களே, மௌத் இருக்குதே திடீர் திடீரென்று வரும். இமாமுனா புகா இமாமுனா அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னதை போல, கம்மின் சஹீஹின் மாத பிகைரி சகமின், எத்தனையோ நல்ல மனிதர்கள் எந்த நோயுமே இல்லாம திடீர்னு மௌத்தாகின்றார்கள். எத்தனையோ நோயாளிகள் பல வருடங்களாக பாயிலே படுக்கின்றார்கள், எந்த நோயுமே இல்ல, திடீர்னு ஒரு மௌத்து வருகிறது, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறார்கள். அன்பான அல்லாஹு அடியார்களே, ஒரு மனிதன் கடன்படும் போது யோசிக்கணும், என்னால் அந்த கடனை கொடுக்கலுமா, அல்லது நான் மௌத்தா போனா என்னுடைய மனைவி என்னுடைய கடனை கொடுத்துக்குவாவா, அல்லது என்னுடைய மனைவியால கொடுக்க என்னுடைய பிள்ளைக்கு வருவாய் இருக்கிறது அந்த கடனை கொடுப்பதற்கென்று எல்லாரும் கொஞ்சம் யோசித்து போட்டுதான் அந்த கடனை வாங்கக்கூடிய விடயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அன்பான அல்லாஹ் வினடியார்களே, இந்த உலகத்துல எப்படி கடன்படுகிறான்டா, மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி, பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர், இப்படி நிறைய கடன் பட்டு கடைசியா மௌத்தா போனதுக்கு பின்னாலதான் பார்த்தா தெரியும் பெரியதொரு கடனை பட்டிருக்கிறார். இவருடைய தோட்டம் துறவ வித்தாலும் இவருடைய வாகனத்தை வித்தாலும் கடனை அடைக்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில மனிதர்களுடைய கடன்கள் ஏறி கண்ணியமானவர்களே அவர்கள் கஷ்டத்திலே விழுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாம் இந்த கொடுக்கல் வாங்கலே நடந்து கொள்ளக்கூடிய முறைய, கடன் கொடுப்பவருடைய சிறப்பும் கடன் எடுக்கக்கூடியவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதர் இரண்டு முறை கடன் கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சதக்காவுடைய கூலியை வழங்குவதாக சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆன்ல இந்த கொடுக்கல் வாங்கலை நாங்கள் எப்படி அமைச்சு கொள்ளணும் என்பதை அல்லாஹ் சொல்லி
தருகிறான். إِذَا تَدَايَنْتُمْ بِدَيْنٍ إِلَى أَجَلٍ مُّسَمًّى فَاكْتُبُوهُ.
நீங்க யாராவது கடன் எடுக்க நாடினா, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க யாராவது கடன் எடுக்க நாடினா, கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு தேவை ஏற்பட்டா நீங்க என்ன செய்யுமா செய்யணும், முதலாவது அந்த கொடுக்கல் வாங்கல நீங்க அதாவது எடுக்கக்கூடிய தொகையை குறிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த பணத்தை அல்லது அந்த பொருளை கொடுப்பதற்கு ஒரு டேட்டா கட்டாயமாக குறிச்சு கொள்ளணும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள்ல யார் எடுப்பவர் அல்லது கொடுப்பவர், கடன் கொடுக்கக்கூடியவர் அல்லது எடுக்கக்கூடியவர், இரண்டு பேர்ல ஒருவருக்கு எழுதக்கூடிய சக்தி தைரியம் அறிவு இருந்தா அவர்ல ஒருவர் நீதமாக எழுதட்டும். அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் எழுத ஏலாண்டா கண்ணியமானவர் நீதமான ஒருவரை கொண்டு அந்த கடனை எழுதட்டும். அது மாத்திரமல்ல, கடனை எழுதுகின்ற போது இரண்டு பேரும் வழங்கக்கூடிய பாசையில தான் அந்த கடன் குறிக்கப்பட வேண்டும். அதே போன்று இரண்டு பேர் சாட்சியாக வைக்கப்பட வேண்டும். பெண்களாக இருந்தா கண்ணியமானவர்களே, ஒரு ஆண் கிடைக்க இல்லையா, ஒரு ஆணுக்கு பகரமாக இரண்டு பெண்கள் சாட்சியாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பெண்கள் பலவீனமானவர்கள், சிலவேளை நாங்க குறித்த தொகையை மறந்து விடுவார்கள். அதனால ஒரு பெண் மறந்தா அடுத்த பெண் நினைவூட்டுவாதானே, அதற்காக வேண்டிய ஒரு ஆணுடைய சாட்சிக்கு இரண்டு பெண்கள் முன்வர வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஆண்களாக இருந்தா இரண்டு பேர், பெண்களாக இருந்தா நான்கு பேர், அல்லது ஒரு ஆண் அல்லது இரண்டு பெண், இப்படித்தான் சாட்சியாக வைத்து இந்த கொடுக்கல் வாங்கக்கூடிய விடயங்களை நடந்து கொள்ளணும். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், எத்தனையோ உறவினர்கள் சண்டை மச்சான் என்று, சண்டை நானா நல்லா இருக்க வேண்டும் என்று, தன்னுடைய சாச்சாவுடைய மகன் நல்லா இருக்க வேண்டும் என்று எந்த எழுத்தும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, கொடுத்த கடனை கண்ணியமானவர் எடுத்துக்கொள்ள முடியாம லொஸ்டாகி ரோட்டுல கண்ணியமானவர்களே உறவு முறைகளையும் துண்டித்து விட்டு, ஏண்ட மௌத்துக்கு வானாம், ஏண்ட செலவுக்கு ஒன்றுக்குமே வானாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உறவுகளை விட்டு தூரமாக இருக்கின்ற எத்தனையோ செய்திகளை இன்றைய உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, இரக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன், இஸ்லாம் சொல்லி தருகின்ற அழகான புத்திமதிதான், கடன் எடுக்குகின்ற போதும் வாங்குகின்ற போதும் நீங்க நிச்சயமாக அதை குறிச்சு கொள்ளுங்க, சாட்சியாக பிறரை வச்சு கொள்ளுங்க. திடீர்னு ஒருத்தருக்கு மௌத்து வந்துட்டா நாங்க பின்னால சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கடனை முடிக்கணும், அப்படி இல்லண்டா கண்ணியமான அல்லாஹுவின் நபியார்களே, நாங்க மௌத்தானாலும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில உயரிய அந்தஸ்துள்ளவர்கள் தான் சுஹதாக்கள், ஷஹீதுகள், இஸ்லாத்துக்காக வேண்டிய உயிரை கொடுத்தவர்கள். ஒரு ஷஹீத் இந்த உலகத்துல மூணு முறை அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுத்து அவருடைய உயிரை அல்லாஹுக்காக வேண்டிய கொடுத்தாலும் அந்த ஷஹீதுடைய கடனை தவிர ஏனைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். ஷஹீதுடைய அந்தஸ்து நாங்க படிச்சிருக்கோம், ரத்த கீழே விழுகிறதுக்கு முன்னால அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுடுவான். ஆனா கடனை மட்டும் மன்னிக்க மாட்டான். கடன் சாதாரணமான பாவம் அல்ல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனி ஹத்தா யக்லா அன். ஒரு முஃமினுடைய கடன் இருக்குதே, ஒரு முஃமின் எடுத்த கடன் இருக்குதே கண்ணியமானவர்களே, அது அவனுடைய நஃப்சோடு, அது அவனோடு கொழுகப்பட்டிருக்கிற அந்த முஃமின் மௌத்தானா, அந்த நஃப்சு அந்த முஃமினோடு கொழுகப்பட்டிருக்கிறது அந்த கடன், அது நிறைவேற்றப்படாத வரைக்கும் அந்த முஃமின் நல்லோர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க முடியாம அந்த உயிர் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, கடன் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. கடனுடைய விடயத்துல எல்லாரும் கொஞ்சம் நிதானமான முறையில் நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கு மக்கள் எப்படி நடந்து கொள்றாங்கண்டா, கடன் இல்லாம வாழ ஏலா என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில மனிதர்கள் கடனோடே வாழ்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு கடன் படக்கூடிய காரணங்கள் எடுத்து பாருங்க. எதற்காக கடன்படுகிறான்? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்காக கடன்படுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அரசியல் செய்வதற்காக கடன்படுகிறான். கொடுக்கலுமா? அரசியல் செய்வதற்காக கடன் வாங்குகின்றார்கள் சிலர். இன்னும் சிலர் மற்றவர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறார் என்று பார்த்து அவர்களை விட கொஞ்சம் மேல இருக்கணும். ஒருவர் வாகனம் ஓடினா நான் அதை விட பெரிய வாகனம் ஒன்று ஓடணும். ஒருவர் ஒரு மாடி கட்டிடத்துல வாழ்ந்தா நான் இரண்டு மூன்று மாடி கட்டிடத்துல வாழணும். என்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைக்கு திருமணம் நான் 200 சகன் கொடுத்தால் நான் வலிமா 400 சகன் கொடுக்கணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் கண்ணியமானவர்களே மற்றவங்களை பார்த்து தன்னுடைய பேராசை உலகத்துல மற்றவர்கள் நல்லா இருக்கிறார்கள், எனவே நானும் அதை போன்று ஆக வேண்டும் என்ற ஆசைகளால் தான் கடன் கூடிக்கொண்டு போகுது. இன்றைக்கு எந்த அளவு நடந்து இருக்கின்றா? இன்றைக்கு சில மனிதர்கள் உலகத்துல வாழ்கின்றார்கள், சில கடை முதலாளிமார்கள்ட்ட நிறைய பொருட்களை வாங்குவார்கள். வாங்கி 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 வெள்ள கூட்டினத்துக்கு பின்னால அந்த கடையை வீட்டுட்டு இன்னொரு கடைக்கு போற. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இந்த துரோகம் யாரும் செய்யக்கூடாது. எங்கட வியாபாரத்தை எங்கட கடையை திறப்பதற்கு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆனா கடையை அந்த பொருளாதார நிலையத்தை மூடுறதுக்கு உதவி செய்வார்கள். கடன் எடுத்து எங்களை பல பிரச்சனைகளை மாற்றுவதற்கு எல்லாரும் உதவி செய்வார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, நாங்க எப்போதும் மற்ற மனிதருடைய உரிமையுடைய விடயத்துல கொஞ்சம் கண்ணு கருத்தமாக இருக்கும். கடன் எடுக்கின்ற போது கண்டிப்பாக 2 சாட்சியார்களை வச்சு கொள்ளணும். கண்டிப்பாக 2 சாளர்கள் வழங்கக்கூடிய அமைப்புல அந்த கடன்களை எழுதி கொள்ளணும். இன்றைக்கு எந்த அளவு நடந்திருக்கின்றா? சில மனிதர்கள் பண்ணக்கூடிய கொடுக்கல் வாங்கலால், அந்த கொடுக்கல் வாங்கல் பல தூரப்பட்ட பல வகையான பாவங்களை சுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்துல பாவங்கள் சில விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. எடுத்த கடனை கொடுத்து கொள்ள முடியாம சிலர் என்ன செய்ய, தூக்கு போட்டு சாகின்றார். சிலர் வாகனத்துக்கு முன்னாள் உயிரை அப்படியே பாஸ் பாஸ்தா சேர்த்து கொள்ளாத அளவுக்கு அந்த உயிர் மிகவும் அசிங்கமான முறையில அவர்களே அவருடைய உயிரை போய்த்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்னும் சில மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா? கடன் ஒத்தத்தை வாங்கினா அவருக்கு வாங்க பாத்தியிட்டு போடுறேன், உங்களோட கடனை தாரேன் அவரை கூப்பிட்டு யார் சேர்ந்து கடன் வாங்கினாரோ அந்த கடன் கொடுத்தவரை கொலை செய்யக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுவதுண்டு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சில மனிதர்கள் அதாவது கடன் எடுத்ததுக்கு பின்னால திருட்டு களவெடுக்கிற பழக்கம் உருவான். எடுத்த கடனை கொடுத்து கொள்ளையிலாது அந்த மனிதன் இன்னொரு பாவத்துல சென்று விடுவான். எதுண்டா? களவெடுக்கிற பாவம், திருட்டு பாவத்துல. இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாதுகாப்பு தேடுவார்கள். பாதுகாப்பு தேடக்கூடிய விடயங்கள்ல ஒன்றுதான் கடனை விட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில அத்தஹியாத்துல கடைசி அத்தியாயத்துல பாதுகாப்பு தருவார். சஹாபாக்கள் ஒரு நாள் கேட்டார்கள், நாயகமே, ஏன் நாயகமே தொழுகையில கடனை பற்றி அல்லாஹ்விடத்துல எல்லா நாளும் எல்லா தொழுகையிலும் கடைசி அத்தியாயத்துல பாதுகாப்பு தருகிறேன் நாயகமே, ஏன் இந்த விடயத்தை இவ்வளவு பெரிய காரியமாக நீங்க எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட புதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் இருக்கிறதே, ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டால் சில வேளை அந்த கடன் அவருடைய நாவால உண்மை வரணும், சில வேளை அந்த அவனுடைய நாவால உண்மைய பேச வைக்காது பொய்ய பேச வைக்கும். சில வேளை எடுத்த கடன் அந்த மனிதன் நம்பிக்கையாளனாக சமூகத்தில் இருப்பான், நம்பிக்கைக்கு துரோகம் செய்த மோசடியாளராக மோசடி செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால கடனை விட்டு நான் எல்லாம் ஒரு சில பாதுகாப்பு தருகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அநேக யாகமான காரியங்களுக்காக கடன் படலாம், எங்களுடைய தேவைகளை எங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா இருந்தால் நிச்சயமாக பூர்த்தி செய்வோம், நிச்சயமாக அதற்கெல்லாம் நிறைய கூலியை தருவான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹத அம்வால அன்னாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அஹத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தை கடன் வாங்குகிறான், கடன் வாங்குகின்ற போது உள்ளத்தில் நினைக்கிறார் இந்த கடனை அடைக்கக்கூடிய வழி அல்லாஹ் செய்தவன் அவசரமாக அந்த கடனை கொடுத்து விடுவேன் என்ற உள்ளத்தால நான் ஆழமான ஒரு நீயத்தை வச்சு கடனை வாங்குறார். அல்லாஹ் அந்த கடனை அவசரமாக அடைச்சு கொடுத்துருவான். கடனை எடுத்தவர் மௌத்தானாலும் மௌத்துக்கு பின்னால பிள்ளைகள் மூலமாக அவங்க குடும்பம் மூலமாக அவசரமாக அல்லாஹ் அந்த கடனை அப்படியே அடைச்சு கொடுத்துருவான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் கடனை எடுக்கிறார் கொடுக்கிற நோக்கமே இல்லை, அல்லாஹ் அந்த மனிதனுடைய கடனை கண்ணியமானவர்களை நிறைவேற்ற விடாம அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிறைவேற்றக்கூடிய எண்ணம் இல்லாதால அல்லாஹும் அந்த வழிகளை திறந்து கொடுக்காம விட்டுருவான் என்ற கர்த்தர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நடிகர்களே, கடன் படக்கூடிய நிலைமை ஏற்பட்டா இஸ்லாமிய சரிய சொல்லித்தார முறைகள்ல பட்டுக் கொள்ளுங்க, முறையாக எழுதி கொள்ளுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியை பார்க்கிறார்கள். தொழுகை நேரம் இல்லாத சந்தர்ப்பத்தில், தொழுகையுடைய வக்து இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு சஹாபி பள்ளியில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல போய் கேட்டார்கள், தோழரே, ஏன் இந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம் இல்லாத இந்த நேரத்தில் பள்ளியில வந்து அமர்ந்திருக்கிறீங்க என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்து அந்த சஹாபி சொன்னார், நாயகமே, இந்த உலகத்தில் நான் கடன்பட்டு விட்டேன் நாயகமே, இந்த கடன் என்னுடைய நிம்மதியை பறிச்சு நான் கவலை இருக்கிறேன், கவலைக்கு பரிகாரமாக மஸ்ஜிதுக்குள் அமைதிய நிம்மதியை தேடி வந்திருக்கிறேன் நாயகமே என்று சொன்னார்கள். உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை பட்டு அந்த மனிதரை பார்த்து ஒரு துவாவை சொல்லி கொடுத்தார்கள். அருமையான தோழரே, இந்த துவா ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு பின்னால நீங்க ஓதி வாங்க. என்ன துவாண்டா? அல்லாஹுமை நீ அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்தி வல் கஸல் வல் புகுரி வல் ஜுமுனி வல் அலை தைனி வகரபத்தி ரிஜால். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த துவா ஓதி வாங்க தோழரே, அல்லாஹ் உங்களுடைய கவலையை நீக்கிடுவான்னு சொன்னார். அதற்கு பின்னால் அந்த சஹாபி ஒவ்வொரு நாளும் அந்த துவா ஓதி வந்தார். சில காலங்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சந்திக்கிறார். சந்திக்கின்ற போது சொல்கிறார், நாயகமே, ஒரு துவாவை கற்றுத்தந்தீங்க, அந்த துவாவை என்ற வாழ்க்கையில நான் ஓதி வந்தேன். எந்த கவலைக்காக வந்து அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள்ள வந்திருந்தேனோ அந்த கவலையும் அல்லாஹ் அவசரமாக நீக்கிட்டான். யார் யார்த்த கடன்பட்டேனோ அந்த கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை தந்துட்டான். இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன் நாயகமே என்று சொன்னார். அன்பான அல்லாஹின் அடியார்களே, மலை அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் இந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். நாங்க முயற்சி செய்யணும், இந்த துவாக்களை ஓதணும், கண்ணீர் வடிக்கோ, நிச்சயமா அல்லாதுக்குரிய வழிகளை செஞ்சிருவான். இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅஃனினி பி ஃபளிக அம்மன் சிவாக். திருமேல வரக்கூடிய ஹதீஸ். இந்த துவாவை யாரெல்லாம் ஓதி வருகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கடல்களையும் அவசரமாக அல்லாஹ் அடைச்சி கொடுத்துருவான் என்பது ஹதீஸ்களை வந்திருக்கிறேன். எனவே அன்பான அல்லாஹின் அடியார்களே, இன்றைய உலகத்துல நாங்க வாழுகிறோம், இந்த உலகம் அல்ல நிரந்தர உலகம், இது ஒரு டெஸ்ட். இங்க உள்ள இன்பம் நிரந்தர இன்பம் அல்ல, இங்க உள்ள சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் அல்ல, இங்க உள்ள கஷ்டம் நிரந்தர கஷ்டம் அல்ல. சந்தோஷமான ஒரு இடத்தை நோக்கி நாம் எல்லாம் நகர வேண்டியிருக்கிறது. அதனால் இங்க உள்ள இன்பத்துக்காக வேண்டி எங்களுடைய கால நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. எனவே மறுமையை இலட்சியமாக கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்களை கபூல் செய்து கொள்வான். அன்பான அல்லாஹ் நல்லே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உபதேசங்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இந்த மனிதன் கடனில் இருந்து பாதுகாப்பு பெறணும், கடன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சரியத்துடைய சட்ட திட்டங்களை பேணி கொள்ளணும் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான உபதேசங்களை சொல்லி தந்தார்கள். இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பணம் வேணுமா பொருள் வேணுமா என்கிற ஒவ்வொருத்தருடைய கடைகளுக்கும் ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கும் கடன் அப்படியே எங்களை வீட்டுக்கு வந்து கடைக்கு வந்து தட்டி கொண்டிருக்குது. பொருள்களை எல்லாம் டெலிவரிக்காரர்கள் பணத்தை புறவு எடுப்போம், அவங்களோட தள்ளிய புறவு தாங்கன்னு சொல்லி பொருட்கள் எல்லாம் இறக்கி எங்களை கடனாளியாக ஆக்குகிறார். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, வீடு கட்டியிருக்கிறோம், வீடு அழகாக இருக்க வேண்டும், வீட்டுக்கு நிறைய பொருள் தேவை என்பதற்காக வேண்டி, வீட்டுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வருகிறார் என்பதற்காக வேண்டி, கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன் நிறைய கடன் பட்டு இறுதியில மௌத்தா போனத்துக்கு பின்னால் கண்ணியமானவர்களை சுவர்க்கம் நுழைய முடியாமல் நிறைய பேர் அல்லாஹுடத்தில் குற்றவாளிகளாக மாற்றிக் கொள்கின்றார். அன்பான அல்லாஹு அலியர்களே, எனவே இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து கொள்வோம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹைரு நாசி அன்ஃபஹும் லின்நாஸ், மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா, மக்களுக்கு பிரயோஜனமானவர்கள். யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்க, அப்படி யாராவது கஷ்டகாரர்கள் கேட்டு வந்தா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கூலிகளை தருவான். அது மாத்திரமல்ல, இன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மூமினுக்கு உதவி செய்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு எப்பவும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எடுத்த கடனை அவசரமாக நான் கொடுத்து விடுவோம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு ஒட்டகத்தை ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரத்தில் கடனாக வாங்கியிருந்தார். அந்த மனிதர் கடனை கேட்டு வந்த போதும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதே வயது ஒட்டகம் இருக்கல்ல, ஆனா அதை விட கொஞ்சம் விலை கூடின, அதை விட கொஞ்சம் வயது கூடின ஒட்டகத்தை கொடுத்து ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அனுப்பி வைத்தார். ஏனென்றால் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை நாங்கள் ஒருபோது மறக்கக்கூடாது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லா இஸ்குரின்னா செல்லாம் இஸ்குரில்லாம், யார் அல்லாஹுக்கு அடியார்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ மனிதருக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அடியார்களுக்கு நன்றி உள்ளவர்கள் நடந்து கொள்வோம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, தொழுகைக்காக வேண்டி ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜனாசாவாக இருக்கின்ற இந்த மனிதர் உங்களை யாருக்காவது கடன் தர இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆ நாயகமே தர இருக்குதுன்னு சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதருடைய கடனை யாராவது அடைப்பதற்கு யாராவது கொடுப்பதற்கு முன் வருகின்றீர்களா என்று சொன்னார்கள். உடனே அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா சொன்னார், நாயகமே அந்த கடனை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு ஆயத்தமாகி விட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதனுடைய ரூஹை, இந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உதவி செய்த அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துவா செய்துவிட்டு, அல்லாஹ் உங்களையும் நரகிலே இருந்து பாதுகாப்பானாக என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்துவிட்டு அந்த ஜனாசாவை தொழுவித்தார். இன்னும் ஒரு ஜனாசா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த மனிதர் யாருக்காவது ஜனாதா, இந்த ஜனாதா யாருக்காவது கடன் இருக்கிறார் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் நாயகமே, அப்படி என்றால் அந்த தோருக்கு நான் தொழிக்க மாட்டேன், தல்லு அலா சாஹிபுக்கும் உங்களோட தோருக்கு நீங்களே தொழிச்சுக் கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்கினார்கள். இன்னும் ஒரு கட்டம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த மனிதர் யாருக்காவது கடன் தரவிருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், சிலர் கடன் தர இருக்கிறது. அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கடனை நான் கொடுக்கிறேன், ஒப்படைக்கிறேன் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு அந்த ஜனாசாவை தொழுவித்தார். கனிமானவர்களே, ஜனாசாவுடைய உறவினர்கள் கடனை கண்டிப்பாக கொடுப்போம். இன்றைக்கு சில இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம் என்னண்டா, அவங்களோட மகன் இருக்கிறார், அவங்களோட நானா இருக்கிறார், அவங்களோட பேசி முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஜனாதாவை கொண்டு வந்துருவாங்க. கண்ணியமானவர்களே, பேசி முடிச்சு கொள்ளணும், முடிச்சதுக்கு பின்னாலதான் பேசி முடிச்சு கொள்ளுங்கோ சொல்லிட்டு எதிர்காலத்துல செய்யுங்கோ சொல்லிட்டு ஜனாதாவை கொண்டு வர முடியாது. இதெல்லாம் நாங்கெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய விடயம் அல்ல. இன்னைக்கு ஒரு பெற்றோர் மூத்தா போய்விட்டால் பிள்ளைகள் எல்லாரும் சண்டை பிடிப்பார்கள். எதற்காக தெரியுமா? பொருள்களை பங்கு வைப்பதற்கா? வாப்பாட கடனை கொடுப்பதற்கு எந்த பிள்ளை யோசிக்கிறேன்? வாப்பாட்ட நிறைய பொருளாதாரம், வாப்பா ஹஜ் செய்ய இல்லையா? முதலாவது அந்த பொருளாதாரத்துல ஹஜ் நிறைவேற்றும், அதுக்கு அடுத்ததாக கடன், அதுக்கு அடுத்ததாக அந்த அந்த ஜனாசா, அந்த அந்த ஜனாசா என்னென்ன வசியத்துகள் பண்ணிருக்கிறதோ அந்த வசியத்துல நிறைவேற்றி அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களை பங்கு வைக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் மௌத்தா போறதுக்கு பின்னால் பிள்ளைகள் முதலாவது பங்க வைக்கிறதுக்கு, அந்த பொருளை பொறிக்கிறதுக்கு முன்னு போயிருக்கிறார்கள். தீன கொடுத்திருந்தா அந்த புள்ள முதலாவது வாப்பாட கடனைத்தான் அடைக்க முன்னவர். நாங்க தீன கொடுக்காம உலகத்துல சில பிள்ளைகள்ல உள்ளத்துல கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகளுக்கு அந்த யோசனை தான் வரும். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, யாரும் இந்த பொருளாதாரத்தை கட்டிட்டு போறது கிடையாது. எல்லாரும் இந்த உலகத்துல வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி தயார் பண்ண வந்தவர்கள். இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை வைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தையோ நரகத்தையோ தர இருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம பார்த்தால் கடனுக்கு அதிகமான எச்சரிக்கை வந்திருக்கின்றன. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், திருப்பி செலுத்தும் எண்ணம் இல்லாம யார் ஒரு மனிதன் இந்த உலகத்துல கடன் படுகின்றானோ அந்த மனிதன் சில பாவங்கள் சில விளைவுகளுக்கு ஆளாகுவான். ஒன்று, மக்களின் வெறுப்பை அவன் உலகத்திலே சம்பாதித்து விடுவான். இன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடன் வாங்கி கொடுக்கிறது இல்லை, மக்களை ஏமாத்துறீர்களா என்றால் நாளைய மறுமையினால் அல்லாஹு அல்லாஹ் ஸாரிகா, கியாமத்துடைய நாளையும் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது கல்லன் என்ற பட்டியலால் அந்த அடியார் அல்லாஹ்வை சந்திப்பான். நவுது பில்லாஹ் பாதுகாப்போம். அதே போன்று இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டாவது சொல்கின்றார்கள், மக்கள் அவன் பக்கம் செல்வதை வெறுப்பார்கள், அவருடைய பிள்ளை பக்கம் செல்வதை இருப்பார்கள், மக்கள் எல்லாரும் அவனை விட்டு தூரமாகுவார்கள். அதே போன்று பிள்ளை கூட்டிகளின் வெறுப்பை சம்பாதிப்பான். தந்தைப்பட்ட கடனால் எங்களுடைய உறவுகள் எங்களை துண்டித்துக் கொள்கின்றார்கள். என்னுடைய தந்தையால் எனக்கும் தலை நிறுத்த முடியாது என்று பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை திட்டக்கூடிய நிலை உருவாகும். அதே போன்று எந்த பொறுப்பையும் சமூகம் ஒப்படைக்காது. அதே போன்று ஆன்மா கெட்டு போய்விடும். அதே போன்று இரவில் நித்திரை போகாது, ஒரே கடனை பற்றி யோசனையா இருக்கும். பகலில் மக்களின் கேலிக்கு ஆளாகுவார். கொஞ்சம் வெளிச்சம் வந்து வெளியே வந்தா மக்கள் எல்லாரும் திட்டுவார்கள், மக்கள் எல்லாரும் அவரை பதுவா செய்வார்கள். இரவில் படுக்கைக்கு போனா அவருக்கு தூக்கம் இருக்காது, விடிய வரைக்கும் கவலையாகத்தான் இருக்கும் என்பதாக இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடனுடைய விளைவி சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது மூணு விடயங்களில் இருந்து விடுபட்டு நினைப்பு நிரபாதியாக யாரெல்லாம் பிரிகின்றார்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். சொன்னார்கள், யார் ஒரு மணி இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது மூணு விடயங்களில் நீங்கி இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். அதுல ஒன்று அல் கிபர், பெருமை. யார் ஒரு மனிதன் பெருமை இல்லாம அந்த உலகத்தை விட்டு பிரியும்? சிலவங்க பட்டம் பதவி வச்சு பெருமை அடிக்கிறார், கொஞ்சம் பணம் வந்துட்டா பெருமை, நல்லா சலாத்து சொல்லி பேசி கொண்டிருந்தவரு, நல்லா எங்களோட சிரிச்சு கொண்டிருந்தவரு, கொஞ்சம் பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்னால, கொஞ்சம் கையில பணம் கிடைச்சதுக்கு பின்னால சிரிப்ப காணல, சலாத்த காண இல்ல, அப்படியே நல்லவங்களை விட்டு தூரமாகி ஏழைகளை விட்டு தூரமாகி அவர் வித்தியாசமான போக்குல இந்த உலகம்தான் நிரந்தர உலகம் நினைச்ச அந்த மனிதர்கள் வாழ்வார்கள். எனவே பெருமைக்குரியவன் அல்லாம சிறந்தான். நாங்க யாரும் பெருமைக்குரியவர்கள் எங்கட பணத்தை வச்சு, எங்கட பொருளாதாரத்தை வச்சு, எங்களுக்கு கிடைச்ச பட்டம் பதவியை வச்சு யாரும் பெருமை அடிக்காது. இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம், எவ்வளவு டிகிரி முடிச்சிருப்போம், எவ்வளவு கற்கனை முடிச்சிருப்போம், நாங்க மௌத்தானா யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த எம்ஏ விட்ட போறோம், அந்த பிஏ விட்ட போறோம், அந்த பிரின்சிபல் விட்ட போறோம், அந்த மௌலி விட்ட போறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஜனாதா வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவான். எல்லா பட்டமும் இந்த உலகத்துல எங்களை ஜனாதாவை அடைக்கிறதுக்கு முன்னுக்கே மக்கள் சொல்லி முடிச்சிருவாங்க. அன்பானவர்களே, எனவே முதலாவது பெருமை இல்லாம இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். இரண்டாவது வத்தை, கடன் இல்லாம இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். யாரு கடனோடு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. சுவர்க்கம் நுழைவதற்கு அந்த கடன் தடையாக இருக்கு. நாளைய மறுமையில அல்லாஹ்வுடைய இன்பத்தை அடைஞ்சு கொள்ள தடையாக கடன் இருக்கும். அதே போன்று வல் ஒலூன், மோசடி செய்த நிலைமையில. மூணாவது, இன்றைக்கு வாயை திறந்தா மோசடி, வியாபாரத்துல மோசடி, கொடுக்கல் வாங்கல மோசடி, இந்த மோசடியும் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களும் கண்ணியமானவர்களை நாளைய மறுமையில சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டார்கள். அன்பான அல்லாஹ் நடிகர்களே, எனவே இந்த விடயங்களை பேணிக் கொள்ளுங்க. பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருங்க. இன்றைக்கு கவலையான செய்தி என்னண்டா, எத்தனையோ ஜனாசாக்கள்ல நாங்க பங்கெடுத்திருக்கிறோம். ஜனாசா வீட்டுல நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்துவாங்க. ஒரு ஜனாசாவை தொழுவிக்க கொண்டு வந்தா மூணாவது தக்பீருக்கு பின்னால் அந்த ஜனாசாவை கவனி நாங்க துவா செய்வோம். கனியமான அல்லாஹ் நடிகர்களே, எங்கள் எத்தனை பேருக்கு அந்த துவா பாடு, அல்லாஹும்மா ஃகஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வஅஸ்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முதஹலஹு என்று சொல்லக்கூடிய நீண்ட துவா. இந்த ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமைகள்ல முக்கியமான ஒரு கடமை துவா. கண்ணியமானவர்களே, இந்த கடமைகள்ல ஒன்றுதான், தொழுகையில வரக்கூடிய ஒன்றுதான் துவா. அதுல மூணாவது தக்பீருக்கு பின்னால் துவா செய்வது எங்கட பொறுப்பாக இருக்கு. எங்கட ஆளாக்கிய வாப்பா உமா, எங்கட உறவுகளுக்காக வந்து நாங்க கையை நின்று துவா செய்யணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கண்ணியமானவர்களே, தொழுகையில நாங்க துவா செய்வது, தக்பீர் கட்டிய நிலைமையில நாங்க துவா செய்யறோம். அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு அந்த துவாவை கபூலாக்கி அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுப்பான். எனவே இந்த துவாவை எல்லாரும் பாடமாக்கும். வெக்கமான செய்தி என்னன்னா, நிறைய பேருக்கு துவா பாடம் இல்லை. உலக விஷயங்கள் எவ்வளவு விடயத்தை படிச்சிருக்கிறோம், ஆனா இந்த துவா தெரியாதவா இருக்கிறோம். அதே போன்று ஜனாதா வயிற்றுல இன்னும் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு தான், நாங்க சலாம் கொடுக்கும் போது ஜனாதாவுடைய குடும்ப உறவினர்களுக்கு தகப்பல் அல்லாஹு மின்னா மின்கன்னு சில சொல்லுவான். சில சிலவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சும்மா சலாம் தூவ செலவன் செலவாச்சு தான். கண்ணியமானவர்களே, அந்த உரத்துல போயிட்டு அந்த துவா இல்ல ஓதுறது, அந்த இடத்துல ஓதக்கூடிய துவா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹு அஜ்ரக் வஅம்ஸன அஜாஅக் வஃஃபர லி மய்யித். மாஷா அல்லாஹ், நிறைய இடங்கள்ல மக்பராக்கு போன அந்த துவாவை எழுதி ஒட்டி இருக்கிறான். அந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்க, அல்லாஹும் அல்லாஹு அஜ்ரக், அல்லாஹ் அவங்கட கூலிய பல மடங்காக ஆக்கி தருவானா. வஹ்ஸன அஜாஅக், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல இரங்கலை தருவானாக, கவலையை அவசரமாக அல்லாஹ் போக்குவானாக. அதே போன்று இந்த ஜனாசாவுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானாக என்று சொல்லக்கூடிய துவா, பெருமதியான துவா. இந்த துவாவைத்தான் ஜனாசாவுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ஓதோம். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, இன்னும் ஒரு விடயம், ஜனாசாவை நாங்கள் கொண்டு போய் கபரு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல எங்கட வார்த்தையில பாவிக்கக்கூடிய ஒன்று தலைமாடு கால் மாடுன்னு பாய்ப்போம். அந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்க மாத்தி, ஏன்னா சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் எங்களோட வருகின்றார்கள் என்பதனால், சில ஜனாசாக்களுக்கு சகோதர மொழி பேசக்கூடிய எங்களுடைய மாட்டு மருத்துவர்கள் வருகிறார்கள் என்பதனால், மாடு மாடு என்ற சொல் அவர்கள் வருவதா சில வேலை அவர்கள் யோசிக்க கூடும். அதனால் தலை பக்கம் கால் பக்கம் என்ற அந்த சொல்லை நாங்க மாத்திக் கொள்வோம். தலை மாடு கால் மாடு என்று அந்த வார்த்தைகளை பாவித்தால் சில வேலை சில மனதுடைய மனங்கள் புண்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால தலை பக்கம் கால் பக்கம் என்ற அந்த வார்த்தையை நாங்க பாவித்துக் கொள்வோம். அடுத்து கண்ணியமானவர்களை, சில ஜனாதா வீட்டுகளை நாங்க பார்க்கிறோம், மக்பராக்கு போனா சில மனிதர்கள் அங்கு பயன் செய்யப்படுகிறது, ஜனாதா அடக்கப்படுகிறது, நிறைய பேர் கபருக்கு மண்ணை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் துபாவோடு இஹ்லாஸாக அல்லாஹ்விடத்திலே கையெழுந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மனிதர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில மனிதர்களை பார்த்தால் கவலையான செய்தி, மக்பராவில் போயிட்டு போனோடு இருக்கிறார், கொடுக்கல் வாங்கலை காய்ச்சி கொண்டிருக்கிறார். அதிலும் சில கொடுக்கல் வாங்கல கண்ட கண்ட மாதிரி சிலர்களை ஏசி திருத்தி தீர்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சூழ்ச்சியில் ஓபனிட்டு அல்லது போன சைலண்ட போட்டுட்டு மக்பராக்கு போங்க, படிப்பினை தரக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு எத்தனையோ ஜனாதாக்கள் எங்களை கையால தூக்கி நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்குது, எத்தனை கபறுகளை நாங்கள் தோண்டி இருக்கிறோம் வெட்டி இருக்கிறோம், எத்தனை மாற்றம் வந்திருக்குது, எத்தனை ஜனாதா நாங்கள் தொழுகைகளை, நூற்றுக்கும் மேற்பட்ட ஜனாதா தொழுகைகளை நாங்கள் தொழுந்திருப்போம். நாங்க எங்களை மாட்டிக் கொள்ளாதவர்கள், அல்லாஹ் எங்களை மாற்ற மாட்டான். எனவே அன்பான அல்லாஹ் நடிகர்கள், இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஹொத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். அன்பான அல்லாஹ் நடிகர்களே, கண்ணனை திருப்பி கொடுக்கின்ற போது நல்ல முறையில், யாராவது கொடுக்கின்ற போது நல்ல முறையில் கொடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் கண்ணனை திருப்பி கொடுத்தார். அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஹொத்துபாவை நிறைவு கொள்கின்றேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கஷ்டம். அந்த சந்தர்ப்பத்தில் ஜைத் இப்னு ஸஅனா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடன் வாங்கினார். யூத மதத்தை படித்த யூத ஒரு ஆள் அவரிடத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடன் வாங்கினார். கடன் வாங்கினதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். கடனுடைய தொகையும் குறிக்கப்பட்டிருக்கிறது, கடன் கொடுக்க வேண்டிய தினமும் குறிக்கப்பட்டிருக்கின்றது, கடனுக்கு சாட்சியாளர்களும் குறிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கடன் கொடுப்பதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஜெயித் இப்னு சானா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபியுடைய ஜனாசா வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களும் சில சஹாபாக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜெயித் இப்னு சானா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்து கண்ட கண்ட மறியச்சுகிறார். அபு தாலிபுடைய குடும்பம் இப்படித்தான். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடனை கொடுக்க மாட்டார்கள், சொன்ன டேட்டுக்கு தரமாட்டார்கள் என்று சொல்லி கண்ட கண்டமாக ஏற்றுகிறார். அதனோடு அவர் நிப்பாட்டி கொள்ளையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில உள்ள உடுப்பை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சி கழுத்தை நசுக்கி கடனை கேட்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே உங்களுடைய பிரிவை பயப்படுகிறேன், அப்படி இல்லைன்னா உங்களுடைய கலையை நான் எடுத்திருப்பேன் என்று சானாவை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பயமுறு சாட்டினார்கள். அதுக்கு பின்னா சல்லாஹ் சொன்னார்கள், நீங்க போங்க உங்களை கடன் நான் ஒப்படைக்கிறோம் அனுப்பி வைச்சார் கனியமானவர்களே. அதுக்கு பின்னா சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு சானா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்து 20 சா கூட கொடுத்து அனுப்பினார். 20 சாண்டா கனியமானவர்களே, ரமலானுடைய காலங்களில் ஜக்காத்துல் ஃபித்ர் நான் கொடுப்போம். ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய ஒருவர் கொடுக்கக்கூடிய ஒரு அளவு தான் ஒரு சா என்பது. அதே போல 20 மடங்கு 20 சா கொடுத்து அனுப்பினார்கள். அந்த ஜெயித் இப்னு சானா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், நாயகமே ஏன் 20 சா கூட கொடுக்கிறேன்? இம்முதலாவது தந்தது அவருடைய கடன், இது 20 சா ஏன் தெரியுமா? நீங்க அவரை பயமுறுத்தாட்டியதற்காக. நாங்க அவர்கிட்ட கடன் வாங்கினோம், அதனாலதான் அவர் இந்த இடையூறுக்கு ஆளாகினார், அதனால 20 சா அவருக்கு மேலதிகமாக கொடுங்க என்று சொன்னார்கள். அப்படி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைச்சதுக்கு பின்னால் அவர் சந்தோஷப்பட்டு, இது ஏன் 20 சா கூட கொண்டு வாருங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இது நான் உங்களை பயமுறுத்தாட்டியதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னார்கள் சொல்லி உடனே அவர் என்ன செய்கிறார் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஓடி வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே எனக்கு கலிமாவை சொல்லித்தாருங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். உடனே கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல யாருடைய தவறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடன் கொடுக்க வேண்டிய தினத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார், ஒரு தவறு. இரண்டாவது தவறு, கடனை கொடுப்பின்ற கேட்குகின்ற முறையும் தவறு, கழுத்தை நறுத்தி கேட்கிறார். அதே போல குடும்பத்தை கடன் எடுத்தவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய குடும்பத்தையே தூக்கி ஏற்றுகிறார். கண்ணியமானவர், இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அழகிய முன்மாதிரி, அல் உஸ்வா ஹசனா, அழகிய ஒரு முன்மாதிரி, யூத மதத்தை படித்த ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அதற்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு சஹாபியாக மாறினார், ஜெயித் இப்னு சானா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லி அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவரும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எனவே அன்பானவர்களே, கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடந்து கொள்வோம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்வான். எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற போது மடியார்களோட பொருத்தத்தோடு வாழ்ந்து கொள்வோம். மௌத்தானாலும் கடன் இல்லாமல் மௌத்தாகுவோம். யாரும் சின்ன சின்ன ரூபாய்கள், 1-2 ரூபா சின்ன தொகைதான சொல்லி விட்டுவிடாதீங்க, அதையும் குறிச்சு வைங்க. கடன் மனைவிக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாம கடன் எடுக்காதீங்க, சாட்சி இல்லாம எடுக்காதீங்க, எழுத்து இல்லாம எடுக்காதீங்க. கண்ணியமானவர்கள், அது பாரதூரமானது. இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையே வீணாகி போயிடும். நாங்க இபாதத்துல டாப் லெவல் இருப்போம், தொழுகையில எந்த குறையும் இருக்காது, குர்ஆன் திலாவத்துல எந்த குறையும் இருக்காது, எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா கொடுக்கல் வாங்கல முன்ன பின்ன இருந்தா, கடன் எங்களுக்கு இருக்குமாக இருந்தா, கண்ணியமானவர்களே, எவ்வளவு அமல் இருந்தும் தெளிவா நாளை மறுமை நாளை நாங்கள் அல்லாஹ் அவர்களை குற்றவாளியாக மாற்றிவிடுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கடனால் இல்லாமல் நல்லவர்களாக, தூய்மையானவர்களாக, நிரபராதியான மக்களாக அல்லாஹ் எங்களுடைய உயிர்களை எடுத்துருவானாக. யா அல்லாஹ், இறுதி சந்தர்ப்பத்தில் கலிமாவை தரிமாற்றம் இல்லாமல் நசிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியாரக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், என் அனைவரையும் உனக்கு பொருத்தமாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடனாளியாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை அடைக்கக்கூடிய வழிகளை நீயே திறந்து கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடன் எடுத்து பொழுப்போக்கு தன்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுத்து, கடனுடைய பாரதூரத்தை கொடுத்து, கடனில் இருந்து விடுபட்டு கடன் அடைக்கக்கூடிய வழிகளை அவர் செய்து கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்கை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹ்.